ഓമജ്ഞാതിമിരാന്തസ്യ ജ്ഞാനാഞ്ജനശലാകയ തത്സരും മിലിതമേന തസ്മൈ ശ്രീഗുരുവേ നമഃ. ശ്രീചൈതന്യ മനോഭീഷ്ടം സ്ഥാപിതം മേന ഭൂതലെ സ്വയം രൂപ ഗദാമയം ദദാതിം സ്വപദാന്തികം വന്ദേഹം ശ്രീഗുരു ശ്രീയുതപദകമലം ശ്രീഗുരു വൈഷ്ണവാം ച ശ്രീരൂപാം സാഗ്രജാതം സഗഗണരഘുനാഥാം താം സജീവം സാദ്വൈതം സാവധൂതം പരിജനസഹിതം കൃഷ്ണചൈതന്യദേവം ശ്രീരാധാകൃഷ്ണപാദാം സഗഗണലളിതാ ശിവശാഖാം ച നമഃ. ഓം വിഷ്ണുപാദായ കൃഷ്ണപ്രേഷ്ഠായ ഭൂതലെ ശ്രീമദേ ജയപദാകസ്വാമിനി നാമിനേ നമോ ആചാര്യപാദാനിതാഗ്രൂപ്തായനേ ഗൗരഗദദാമദായ നഹരഗ്രാമധാരിണേ ജയ ശ്രീകൃഷ്ണചൈതന്യ പ്രഭു നിത്യാനന്ദ ശ്രീ അദ്വൈത ഗദാധര ശ്രീവാസാദി ഗൗരഭക്തവൃന്ദ. ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ, ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ. കൃഷ്ണായ വാസുദേവായ ദേവകീ നന്ദനായ ച നന്ദഗോപകുമാരായ ഗോവിന്ദായ നമോ നമഃ. നമ പങ്കജനാഭായ നമ പങ്കജമാലിനേ നമ പങ്കജനേത്രായ നമസ്തേ പങ്കജാംഗ്രിയേ. ஹரே கிருஷ்ணா. இந்த தாமோதர மாதத்தில் ரொம்ப முக்கியமான உற்சவங்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் மீதி உள்ள உற்சவங்களும் நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கோம். அதில் நேற்று நம்ம வீர்சந்திர பிரபுடைய அவதாரத்தை குறித்து நம்ம கலந்து பேசிட்டோம். வீர்சந்திர பிரபு சாஷா சைத்தன்ய மகாபிரபு வீர்சந்திர பிரபுவா நித்யானந்தருடைய குழந்தையாக தோன்றுனா நேற்று நம்ம அதை பற்றி கலந்து பேசணும். அபிராம தாக்கூருன்ற ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, வீர்சந்திர பிரபுவை யார் பார்க்கலையோ அவங்க சாரி சைத்தன்ய மகாபிரபுவை யார் பார்க்கலையோ அவங்க வீர்சந்திர பிரபு மூலமா பார்க்கலாம்ங்கிறத சொல்லியிருக்க. இப்படி வீர்சந்திர கோசானிங்கிற வீர்சந்திர பிரபுவே சைத்தன்ய மகாபிரபுவே அவரை தோன்றி நித்யான பிரபுடைய குடும்பத்தில் தோன்றி திரும்பவும் கிருஷ்ண பக்தி பிரேமத்தை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்பாக நரசம்மதாஸ் தாக்கருடைய மறைவு தினத்தை கொண்டாடினோம். அதுல நரசம்மதாஸ் தாக்கூரை சத்யா சைத்தன்ய மகாபிரபுடைய பிரேம அவதாரமா சொல்லப்படுறார். நரத்தம் தாசாக்கரும் நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள மிக முக்கியமான ஆச்சாரியர். இப்போ இன்றைக்கு நம்ம கலந்து பேசிட்டு இருக்க போகிறது ஸ்ரீனிவாச ஆச்சாரியருடைய மறைவு தினம். இப்போ இன்றைக்கு நம்ம ஸ்ரீனிவாச ஆச்சாரியருடைய மறைவு தினத்தை கொண்டாட இருக்கோம். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள மிக முக்கியமான ஆச்சாரியர். சைத்தன்ய மகாபிரபு பஞ்சதத்துவங்கள் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்களுடைய ரெண்டாவது தலைமுறையாக சொல்லப்படுறவங்க பஞ்சதத்துவங்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தலைமுறையாக சொல்லப்பட்டவங்க சத்கோசாமிகள் ஆறு கோசாமிகள். அப்புறம் மூன்றாவது தலைமுறையாக சொல்லப்படுறவங்க ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் நரத்தமதாஸ் தாக்கூர் ஷியாமானந்த பண்டிதர். இவங்க மூன்று பேருமே கோசாமிகளுக்கு அப்புறம் இந்த கிருஷ்ண பிரேமத்தை கிருஷ்ண பக்தியை சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபு கூட உள்ள அவங்க மேலே உள்ள பிரேமத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தினாங்க. அந்த மூணு பேரில் வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் ரொம்ப விசேஷமானவராக கருதப்படுறாங்க. ஸோ செக்கந்திங்கிற கிராமத்தில் பர்தவான் டிஸ்ட்ரிக்டில் செக்கந்திங்கிற கிராமம் இருக்குது. அங்கே கங்காதர பட்டாச்சாரியர்னு ஒரு பக்தர் வாழ்ந்துருந்தார். கங்காதர பட்டாச்சாரியாரும் அவருடைய மனைவி லக்ஷ்மி பிரியாவும் சைத்தன்யமாவுடைய மிகச்சிறந்த பக்தர்கள். அவங்க எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை உச்சரிச்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு மேல பிரேமத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபு சகாக்களோட சங்கம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கங்காதர பட்டாச்சாரியும் லட்சுமி பிரியாவும் சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை வந்து அவருடைய சகாக்களிருந்து அடிக்கடி கேட்டு தெரிஞ்சுடுவாங்க. அப்போ ஒரு நாள் கங்காதர பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்காக நவதீபம் வர்றார். அப்போ அவர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க வரும்பொழுது சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்காக கட்வா போயிடுவார். அப்போது அவரை கட்டுவாவில் சந்திக்கிறதுக்காக கங்காதர பட்டாச்சாரியார் கட்டுவா செல்கிறார். அங்கே போகும்பொழுது அங்கே நித்யானந்த பிரபு சந்திரசேகர் ஆச்சாரியர் முகுந்த தத்தா மதுசீலாங்கிற பார்பர் எல்லாருமே மற்ற பக்தர்லாம் கூடியிருக்காங்க. மதுசீலாங்கிற பார்பர் சைத்தன்யமாவுக்கு சவரம் செய்துட்டுருக்கார். அவரோட தலையை ஷேவ் பண்ணுறார். அப்போ அவர் கண்களிலிருந்து பயங்கரமான கண்ணீர் ஒரு நாள் தன்னை கட்டுப்படுத்திட்டு முடியல. ஏன்னா அவருக்கு உண்மையில் சைத்தன்யமாவுக்கு சவரம் பண்ணுறத விருப்பம் இல்லை. ஏன்னா சைத்தன்யமாவுக்கு கௌரவ சுந்தரா இருந்தப்போ அவருடைய கூந்தல் ரொம்ப அற்புதமா சுருண்டு கருநீர கூந்தல் நீண்டு இருக்கும். அது ரொம்ப வசீகரிக்கக்கூடியதா இருக்கும் எல்லா பக்தர்களையும். அந்த கௌரவ சுந்தரோட ரூபத்தை எல்லாருமே பார்த்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்பேற்பட்ட சைத்தன்யமாப்பிய தலைமுடியை வந்து என்ன சவரம் செய்யக்கூடிய சேவை எனக்கு மகாபிரபு கொடுத்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மனமே இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு அந்த சேவை பண்ணிட்டு இருப்பார். அப்போ கங்காதர பட்டாச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி சன்னியாசம் எடுத்துட்டு போறார் தலையை சவரம் பண்றாருன்னு இந்த இடத்துக்கு வருவார். வரும்போது அவரால் இதை நம்பவே முடியாது. அவர் என்ன காரியம் நடக்குதுங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, இதை நான் விரும்பல, இதை நான் விரும்பல. சைத்தன்ய மகாப்பிரபு எதுக்காக தன்னுடைய தலையை சவரம் செய்யணும்? சைத்தன்ய மகாப்பிரபு அது செய்யக்கூடாது. சாரி, கௌரசுந்தரர், கௌரசுந்தரர் அப்படி சவரம் பண்றதை நான் விரும்பல விரும்பலன்னு சொல்லி ரொம்ப கதறி அழுதுண்டே வர்றார். அப்போ பக்தர்கள் எல்லாம் அவரை சமாதானப்படுத்துறாங்க. சைத்தன்ய மகாப்பிரபுடைய பிரேமத்தினால அந்த கௌரசுந்தரோட ரூபத்தை அவரால் மறக்க முடியல. அப்போ கேசவ பாரதி அப்படின்ற ஆச்சாரியர் அங்க சைத்தன்ய மகாப்பிரபுக்கு சன்னியாசம் கொடுத்து அவரை சைத்தன்யர், கிருஷ்ண சைத்தன்யங்கிற நாமத்தை கொடுக்கிறார். அப்போ சைத்தன்யமுடைய பாதங்களை சரணடைஞ்சு அவர் நமஸ்காரம் செய்கிறார். அப்போ சைத்தன்யமுடைய சன்னியாசம் எடுத்திருந்து அவருடைய திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யன் அழைக்கப்பட்டது. அப்போ முகுந்த கங்காதர பட்டாச்சாரியர் தொடர்ந்து சைத்தன்ய மகாப்பிரபு நாமத்தை உச்சரிச்சிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படின்னு தொடர்ந்து அவருடைய நாமங்களை உச்சரித்து தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பிரேமத்தில் கதறி அழறார். இப்படி அந்த சன்னியாசி சைத்தன்ய மகாப்பிரபு சன்னியாசிலையில் பங்கெடுத்துட்டு அவர் திரும்பவும் செக்கண்டிங்கிற கிராமத்துக்கு வரார். இந்த செக்கண்டி கிராமத்துக்கு இவர் திரும்ப வரும்பொழுது எல்லாருக்கும் இவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கௌர நாமத்தை உச்சரிச்சிருந்தார், கிருஷ்ண நாமத்தை உச்சரிச்சிருந்தார். இப்ப என்னன்னா திடீர்னா இந்த கங்காதர பட்டாச்சாரிய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யான்னு சொல்லிட்டே இருக்காரு. சொல்லி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் இந்த நாமத்தை எப்பவுமே தன்னுடைய வாயில முணுமுத்துட்டே இருந்தார். அப்போ மனைவிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய மனைவி லட்சுமி பிரியா கேட்டுட்டாங்க, நீங்க யாருடைய திருநாமத்தை ஓதிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப அவங்க சொன்னார், கங்காதர பட்டாச்சாரியர், நான் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு நாமத்தை உச்சரிக்கிறேன். சார் கௌரசுந்தரர் இப்போ சன்னியாசம் எடுத்துட்டு அப்ப சைத்தன்யங்கிற திருநாமத்தில் அழைக்கப்படுறார். அவருடைய நாமத்தை என்னால் ஓதாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சன்னியாசி லீலையத்துடைய மனைவிட்ட சொல்கிறாங்க. இப்படி கங்காதர பட்டாச்சாரியரும் லட்சுமி பிரியாவும் சைத்தன்ய மகாப்பிரபு ஸ்மரணத்தில் மூழ்கி இருக்காங்க. அப்போ ஒரு நாள் கங்காதர பட்டாச்சாரியர் தன்னுடைய மனைவியோட சைத்தன்ய மகாப்பிரபு சந்திக்கிறதுக்காக பூரி வரார். சைத்தன்ய மகாப்பிரபு சன்னியாசம் எடுத்ததுக்கப்புறம் தன்னுடைய அம்மா சச்சி மாதாவுடைய கட்டளைப்படி பூரியை தலைமையாக வச்சு அங்கே தங்கிட்டு இருக்க. அப்போ கங்காதர சக்கரவர்த்தியும் கங்காதர பட்டாச்சாரியரும் அவருடைய மனைவி லட்சுமி பிரியாவும் சைத்தன்ய மகாப்பிரபு சந்திக்கிறதுக்காக பூரி வராங்க. பூரியில் வந்து சைத்தன்ய மகாப்பிரபு சந்தித்து அவங்க தன்னுடைய பிரேமத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்து தன்னுடைய காரியதரிசியான கோந்தியாவை அழைச்சி அவங்கள ஜெகநாதர் கோயிலை தரிசிக்க அனுப்புகிறாங்க. அப்போது கங்காதர பட்டாச்சாரியும் தன் மனைவி லட்சுமி பிரியாவும் ஜெகநாதர் முன்னாடி போய் ஹரிநாமத்தை உச்சரிக்கிறாங்க. ரெண்டு கையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அவங்க ஜெகநாதருக்கு சந்திச்ச சந்தோஷத்தில் பிரேமத்திலையும் அவங்க பக்தியில் மூழ்கி போடுறாங்க. அப்போ அங்கே ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை செய்து அவங்க திரும்ப வராங்க. வந்த உடனே சைத்தன்ய மகாப்பிரபு அவங்க நல்லா சௌரியமாக தங்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க சொல்கிறார். இப்படி அவங்க சில தினங்கள் ஜெகநாத்பூரில் தங்கிட்டு சைத்தன்ய மகாப்பிரபு சேவிச்சும் ஜெகநாதர் சேவிச்சும் ஆனந்தம் அடைகிறாங்க. அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாப்பிரபு தன்னுடைய காரியதேசியான கோவிந்தர்கிட்ட சொல்கிறார், இந்த கங்காதர பட்டாச்சாரியுடைய மனைவிக்கும் மனதில் ஒரு வருத்தம் இருக்குது, ஆனால் அவங்க கிட்டே வெளிப்படுத்த விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன கஷ்டப்படுத்த விரும்பலை. அவங்களுக்கு என்ன வருத்தம்னா, ரொம்ப நாளாக அவங்க குழந்தை பாக்கியமே இல்லை, ஒரு குழந்தை வேணும் விரும்புகிறாங்க, அதை அவங்ககிட்ட கேட்க விரும்பலை. ஆனால் இன்றைக்கி அவங்க ஜெகநாதர் கோயிலில் போய் ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை செய்தாங்க. நான் வேற, ஜெகநாதர் வேற இல்லை, அவங்க ஜெகநாதர்கிட்ட பிரார்த்தனை செய்தவுடனே நான் புரிஞ்சுனேன் அவங்களுக்கு ஒரு குழந்தை அவசியம்னு. அதை என்னட்டு அவங்க வெளிப்படுத்தலைனாலும் அவங்க மனதில் இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. எனவே வெகு சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை உண்டாகும். அந்த குழந்தையோட திருநாமம் ஸ்ரீனிவாசன் அழைக்கப்படும். அந்த ஸ்ரீனிவாசன் நான் எப்படி என்னுடைய சக்தியை வந்து ரூப கோசாமிக்கும் சனாதன கோசாமிக்கும் கொடுத்து சாஸ்திரங்களை எழுத வச்சினோ, அதே மாதிரி என்னுடைய சக்தியை கொடுத்து அந்த சாஸ்திரங்களை வந்து விநியோகம் செய்கிறதுக்கு நான் ஸ்ரீனிவாசரை பயன்படுத்திகிட்டு போகிறேன் அப்படின்னு சைத்தன்ய மகாப்பிரபு கோவிந்தர்கிட்ட சொல்கிறார். அவர் ஸ்ரீனிவாசரை முழுமையாக ஆசீர்வதித்து அவர் தன்னுடைய சக்தியை அவருக்கு கொடுக்க போகிறதா கோவிந்தர்கிட்ட சொல்கிறார். ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி ஜாய், ஸ்ரீ ஸ்ரீனிவாசாரியா கி ஜாய். ஸோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் கோவிந்த சாரி முகு கங்காதர பட்டாச்சாரியருக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் குழந்தையாக தோன்றார். அப்போது லக்ஷ்மி பிரியாவுக்கு அவர் குழந்தையாக வரும்பொழுது லக்ஷ்மி பிரியா மாதாஜியோடைய அப்பா பலராம் பிப்ரர், அவர் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜர், ஜோதிட வல்லுநர். அவர் இந்த குழந்தையை பார்த்தோடனே ஒரு மிகப்பெரிய மகாபுருஷராக வருவாருங்கிற விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த குழந்தை தோற்றத்திலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு தேஜஸான உடல் கொண்டிருந்தது. அவருடைய இதயம் நல்லா விரிந்திருந்தது. அவருடைய மூக்கு வந்து நீண்டு அழகா தென்பட்டது. அவருடைய கண்கள் தாமரை இதழ் போல விரிந்திருந்தது. அவர் தோற்றத்தில் மகாபிரபு ஒத்த கலர்ல இருந்தார். அவருடைய கைகள் முழங்கால் வரை நீண்டிருந்தது. இப்படி அந்த குழந்தையுடைய அம்சம், அந்த குழந்தையோட தோற்றம் இதெல்லாம் பார்த்த உடனே அவர் பலராம் பிப்ரர் புரிஞ்சினார், இந்த குழந்தை ஒரு கட்டாயம் மிகப்பெரிய மகா புருஷராக இருக்கும் அப்படின்னு. அவருடைய கூற்றும் உண்மையாயிடுச்சு. அந்த குழந்தை சின்ன பிராயத்திலேயே வந்து கிருஷ்ணருடைய நாமங்களையும் சைத்தன்யமாவுடைய நாமங்களையும் உச்சரிச்சுட்டே இருக்கு. அவருடைய அம்மா அந்த குழந்தையோட காதல எப்பவும் மகாபிரபுடைய புகழை பாடிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அந்த குழந்தை மகாபிரபுடைய லீலையில் கேட்டுட்டே இருந்தது. அந்த குழந்தை வளரும் போது மகாபிரபுடைய நாமத்தையும் ராதா கிருஷ்ணோட மந்திரத்தையும் தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருந்தாங்க. இப்படி குழந்தை பருவத்திலேயே இயல்பாவே பகவான் மேலேயும் மகாபிரபு மேலேயும் அந்த குழந்தை பக்தி உள்ளவங்களா வளர்ந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தை தனஞ்சய வச்சஸ்பதிங்கிற ஆச்சாரியிட்ட பாடம் கற்பிக்கிறது வேதம் படிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டார். அவர் இந்த குழந்தைக்கு சீனிவாசருக்கு தனஞ்சய வச்சஸ்பதி சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்கிறார். அப்போ அவருக்கு ரொம்ப வேப்பாயிடுச்சுன்னா இந்த குழந்தைக்கு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக அதை உடனே உடனே புரிஞ்சுக்கூடிய ஆற்றல் படைச்சிடுற அந்த வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் கவிதைகள் எல்லா வித பாடல்கள் எல்லா விதத்திலும் இந்த குழந்தை வந்து ரொம்ப தேர்ச்சி பட்டதாக இருந்தது. அப்போ புரிஞ்சின்றார், இந்த குழந்தைக்கு நான் போட்ட வேண்டிய அவசியமே இல்லை, இயல்பாகவே இந்த குழந்தை எல்லாம் தெரிஞ்சுக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதனுடைய காரணம் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீனிவாசருக்கு சரஸ்வதி தேவியே நேரில் வந்து ஆசீர்வதிச்சதா சரஸ்வதி தேவியே நேரில் வந்து அந்த குழந்தையை ஆசீர்வதிச்சதாக சொல்லப்படுது. அவங்களே வந்து இந்த குழந்தைக்கு முழு ஆத்மீக சக்தியும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி தன்னுடைய கல்வி பிராயத்தில் இளமை பிராயத்தில் சீனிவாசர் ரொம்ப அதி அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு பண்டிதராக பாண்டித்யம் உள்ளவராக விளங்கினார். அப்போ அவருக்கு சில நரகரி சர்க்கார தாக்கூரா அப்படின்ற ஆசிரியருடைய சங்கம் கிடைச்சிது. நரகரி சர்க்கார் தாக்கூரர் ஸ்ரீகாந்தாங்கிற இடத்துல வசிச்சுட்டு இருந்தார். அவர் சைத்தன்யமாவுடைய சகாக்களில் ரொம்ப விசேஷமானவர். அவருடைய விசேஷம் என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு தன்னை வந்து புகழ்ந்து பாடுறதை யாரும் அனுமதிக்க மாட்டார். எந்த பக்தரும் அவருடைய எந்த சகாக்களும் வந்து சைத்தன்யமா முன்னாடி வந்து அவரை புகழ்ந்து பாடுறதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் நரகரி சர்க்கார் தாக்குரர் கொடுத்திருந்தார். நரகரி சர்க்கார் தாக்குரர் மட்டும்தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய புகழை புகழ்ந்து பாட முடியும். அவருக்கு மட்டும் அந்த ஒரு பாக்கியத்தை சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருந்தார். அப்பேற்பட்ட ஒரு மகா பாகவதோடைய சங்கம் சீனிவாசாச்சாரியர் கிடைச்சிது. அப்போ சின்ன வயதுலேருந்தே அவர்கிட்ட மகாபிரபு லீலைகளை கேட்டு தெரிஞ்சிடுவார். அவர் தான் அவருடைய முதல் சீக்ஷா குருவா வழிநடத்தப்பட்டார். சீனிவாசாச்சாரியர் வந்து அவர் தான் வழி நடத்தினார், முதல் சீக்ஷா குருவா இருந்து. அப்போ நரகரி சர்க்கார் தாக்குரர் சொல்றார், நீ சீக்கிரம் மகாபிரபு போய் சந்திக்கணும், அவர் வந்து இப்ப பூரியில் இருக்கார், நீ உடனே போய் சந்திக்கணும், இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா மகாபிரபு தன்னுடைய லீலையில முடிச்சு போக போறார், நீ மகாபிரபு பார்க்க விரும்பினா உடனே கிளம்பி போகணும்னு சொல்லி நரகரி சர்க்கார் தாக்குரர் சீனிவாசர் அறிவுறுத்துறார். அந்த சமயத்துல சீனிவாசருடைய அப்பா உடல்நிலை சுகம் இல்லாம அவர் திரும்ப வைகுண்டம் போறார், தன்னுடைய உடலை விட்டு பிரியறார். அப்பாவுடைய இறுதி சடங்குகளை முடிச்சுட்டு சீனிவாசர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிற தன்னுடைய யாத்திரையை தொடங்குறார். அவர் தன்னுடைய யாத்திரையை தொடங்கி சைத்தன்யமாவை சந்திக்கிறதுக்காக வரார். அவர் வர வழியில ஜாஜி கிராமில் வந்து தன்னுடைய அம்மாவையும் சந்திக்கிறார். அப்போ ஆக்சுவலி நரகரி சர்க்கார் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, சைத்தன்யமாவுடைய கட்டளை என்னன்னா, நீ வந்து கதாதர பண்ணிட்டு போய் பாகவதம் கத்துன்றணும், அப்புறம் கோபாலப்பட்ட கோசாமிட்ட தீட்சை வாங்கும். உண்மையில ஏன் அவர் அதை சொல்றாருன்னா, சீனிவாச ஆச்சாரியர் நரகரி சர்க்கார் தாக்கூர்ட்ட தனக்கு தீட்சை கொடுக்குமாறு வேண்டிட்டார். அப்போ சொல்கிறார், இது மகாபிரபு விருப்பம் என்னன்னா, நீ வந்து கோபாலப்பட்ட கோசாமி தான் தீட்சை வாங்கணும்னு, அதனால நீ சீக்கிரமாகவே மகாபிரபு போய் சந்திக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போ வர வழியில் தன்னுடைய அம்மா ஜாஜிக்கிராம்ங்கிற இடத்துல சீனிவாசாச்சாரி சந்திக்கிறார். அவரை சந்திச்சுட்டு அங்கிருந்து அவர் தன்னுடைய யாத்திரையை தொடங்குறார். அப்படி அவர் யாத்திரையை தொடங்கி அவர் பூரி வரும்போது அவர் வரதுக்குள்ளே சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு அவங்க கோலோக விருந்தாவனம் பாடுறாங்க. அதை வந்து சீனிவாசாச்சாரியனால் தாங்கிக்கொள்ளவே முடியல. அவங்களுடைய மறைவை வந்து சீனிவாசாச்சாரியனால் தாங்கிக்கொள்ளவே முடியல. அவர் தொடர்ந்து பிரேமத்தில் கதறி அழறார் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க முடியாமல். அப்போ அவர் பூரியில் தோட்டா கோபிநாதர் கோயிலில் கதாதர் பண்டிட் தங்கின்றத தெரிஞ்சுட்டு அங்கே அவரை சந்திக்கிறதுக்காக வரார். கதாதர பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு பிரிவுனால அந்த ஒரு பிரிவு தாங்க முடியாமல் அவர் அந்த ரொம்ப பிரேமத்தில் எப்பவும் அழுதுகிட்டே இருப்பார். அந்த பிரேமத்தினால் வரக்கூடிய கண்ணீர் எப்பவுமே அவர் நினச்சிட்டே இருக்கும். அப்போ கதாதர் பண்டிதர் தோட்டா கோபிநாதர் கோயில் இருந்தார். அப்போ சீனிவாச ஆச்சாரியர் கதாதர் பண்டிதரை சந்திக்க வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அவருடைய பாத கமலங்களை சரணடைகிறார். அப்போ கதாதரும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ கதாதர் சொல்றார், எனக்கு மகாபிரபு விருப்பம் என்னன்னு தெரியும், அவர் உனக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை போதிக்க சொல்லி தான் நீங்கள் வச்சிருக்கார். ஆனால் என்னால் இப்போது மகாபிரபுடைய பிரிவுனால எனக்கு எந்த அளவுக்கு உனக்கு பாகவதத்தை போட்ட முடியும்னு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறேன்னு சொல்லி அந்த பாகவத புத்தகத்தை திறக்கிறார். அந்த பாகவத கிரந்தம் கதாதர் பண்ணுடைய பிரேமத்தினால நனிந்து போய் உள்ள எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிடும். அதை பார்த்த உடனே கதாதர் சொல்லுவார், என்னால் உனக்கு இப்போ பாகவதத்தை போதிக்க முடியாது, ஏன்னா என்னுள் என் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீரால் இந்த புத்தகத்தை நினைச்சு ஈரமாக்கிட்டேன், இதில் உள்ள எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிடுச்சு, எப்படி எனக்கு உனக்கு பாகவதத்தை போதிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லி இந்த புத்தகத்தை சீனிவாசாச்சாரிய காண்கிறார். அந்த புத்தகத்தை தொட்டு தன் தலையில் வச்சுட்ட உடனே சீனிவாசாரியார் ஒரு மிகச்சிறந்த பிரேமத்தை உணர்றார். அந்த பிரேமம் அவருடைய உடம்புல ஒரு ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு அதிர்வு அவர் உணர்றார். அதுக்கப்புறம் கதர சொல்றார், உனக்கு அப்படி என்னட்ட பாகவதம் படிக்கணும் ஆர்வம் தான், நீ உடனே போய் வங்காளத்தில் இன்னொரு பிரதி இன்னொரு மனுஸ்கிரிப்டை வந்து நீ எடுத்துன்னு வரணும், அது நரகரி சர்க்கார் தாக்கூரத்தை இருக்கு, உடனே வேற யாரும் கொண்டு வரதுக்கோ காலதாமதம் ஆகலாம், நீயே உடனே போய் எடுத்துன்னு வா, எவ்வளோ சீக்கிரம் வரையோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, ஏன்னா என்னால் மகாபுருடைய பிரிவு தாங்கி இருக்க முடியுங்கிறது யூகித்து சொல்ல முடியல அப்படின்னு தன்னுடைய மகாபிரபுக்கு தன் மேல உள்ள பிரிவு தாங்க முடியாத ஒரு பிரேமத்தை கதாதர் பண்டிதர் ஸ்ரீனிவாசத்தை வெளிப்படுத்துறார். அப்போ ஸ்ரீனிவாசரும் கதாதர் பண்ற ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து திரும்ப வர்றார். திரும்ப வர வழியில அவர் வங்காளத்தில் நிறைய மூத்த பக்தர்களை சந்திக்கிறார். அவங்க எல்லாருமே புரிஞ்சுன்றாங்க, ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் கௌரசக்தி சொரூபம், அதாவது சைத்தன் மகாபிரபுல சக்தி அளிக்கப்பட்டவர். அவர் வந்து சைத்தன் மகாபிரபுடைய கருணையினால இந்த புத்தகங்களை கோசாமியுடைய புத்தகங்களை விநியோகம் செய்யறதுக்காக வந்திருக்கிறாருங்கிறதும் அவனால் உணர்ந்து முடிஞ்சது. உடனே அவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் ஜானவ மாதாஜி பிருந்தாவனம் சென்றிருந்தாங்க, நித்யானந்தோடைய நித்தியமான மனைவி ஜானவ மாதா பிருந்தாவனத்தில் இருந்தாங்க. அப்போ ரூப கோசாமியும் ஜானவ மாதாஜி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாகவே போய் ஸ்ரீனிவாசன் நீங்கள் அனுப்பணும், ஏன்னா அவருக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க சொல்லி மகாபிரபு கட்டளையிட்டிருக்கார், அதனால் காலம் தாமதிக்க வேண்டாம், எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நீங்கள் வங்காளம் திரும்பி சென்ற உடனே சீனிவாசர் எங்கிட்ட அனுப்புங்கன்னு சொல்லி ரூப கோஸ்வாமியும் சனாதன் கோஸ்வாமி அவங்கள்ட்ட வேண்டிடுறாங்க. இப்போ ஜான மாதாவும் நரகரி சர்க்கார் தாக்கூட்ட வந்து வெகு சீக்கிரமாகவே சீனிவாசரை பிருந்தாவனம் போக சொல்லி கட்டளையிடுறாங்க. அப்போது அவர் நரகரி சர்க்கார் தாக்கூரை சந்தித்து அந்த பாகவத பிரதியை எடுத்துகிட்டு திரும்ப வர வழியில் அவர் நவதீபத்தில் உள்ள சைத்தமாபிய சகாக்களை சந்திக்கிறார். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் சீனிவாசாச்சாரியர் நேரடியாக வராமல் இங்கே வரக்கூடிய வழியில் பக்தர்கள்லாம் சந்திக்கணும், அங்கிருந்து பூரியிலிருந்து வரும்பொழுதும் சரி திரும்ப பங்காளத்திலிருந்து போகும்போதும் சரி அவர் சைத்தன்மா அப்படி சகாக்களை சந்திக்கிறார். காரணம் என்னன்னா, இந்த தீர்த்த யாத்திரையுடைய நோக்கம் பக்தருடைய சங்கம் ரொம்ப அவசியம், அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். இப்போ சீனிவாச ஆச்சாரியர் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மூற்ற பக்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு ரொம்ப விரும்புகிறார். அப்போது அவர் திரும்பவும் நவதீபம் வந்த உடனே அவர் அந்த பிரதி எடுத்து அவர் ஸ்ரீகாந்தால் வந்து நரகரி சர்க்கார் தாக்கூர்கிட்ட அந்த பகவதத்துடைய பிரதியை வாங்கிட்டு நவதீப வழியாக வரும்பொழுது அவர் சைத்தன்மா அப்படியே வீட்டுக்கு வரார். அங்கே வந்து விஷ்ணு பிரியா மாதாஜி சந்திக்கிறார். விஷ்ணு பிரியா மாதாஜி சைத்தன்மாவுடைய ஒரு நித்தியமான மனைவி. அவங்க சைத்தன்மாவுடைய பிரிவு தாங்க முடியாமல் தினமும் அவங்க அந்த பிரிவுலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய விரதத்தையும் சீனிவாசாச்சாரியர் கண்டார். அவங்க எந்த மாதிரி தவம் செய்துட்டு இருந்தாங்கன்னா, சைத்தன்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்க ஜபம் செய்வாங்க, தொடர்ந்து ஜப ஹரிநாமத்தை வச்சுட்டு இருந்தாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிப்பாங்க. அவங்க ஒரு தடவை மகாமந்திரம் சொல்லும்போது ஒரு அரிசி எடுத்து ஒரு கவலத்தில் வச்சுருவாங்க. இப்போ எவ்வளோ தூரம் மகாமந்திரம் வச்சிருக்கிறாங்களோ அவ்வளோ அரிசியை எடுத்து வச்சுட்டு எவ்வளோ மந்திரம் சொல்கிறாங்களோ அதுக்குண்டான அரிசிக்கே பிரசாதம் செய்து அதே உணவு உட்காண்டாங்க. அந்த விரதத்தை பார்த்தும் சீனிவாச ஆச்சாரியர் இப்படி ஒரு தெய்வீகமான மனைவி சைத்தன்மா இருந்ததில் எந்த விதமான அதிசயம் கிடையாதுல அவங்க பாதங்களை சரிந்து நமஸ்கரிக்கிறாங்க. விஷ்ணு பிரியா மாதையும் சீனிவாசர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீனிவாச ஆச்சாரியர் அங்கிருந்த வம்சிவதன தாக்குரர் ஈசான தாக்குரர் அவங்களையும் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாமோதர பண்டிதர் சுக்லாம்பர பிரம்மச்சாரி முராரி குப்தா போன்ற எண்ணற்ற பக்தர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வரவழியில் சாந்திபூருங்கிற இடத்துக்கு வரார். அங்கே அத்வைதாச்சாரியுடைய வீடு இருக்கு. அந்த சாந்திபுரத்தில் அத்வைதாச்சாரியுடைய மனைவி சீதா தாக்குரானும் ரொம்ப அன்போடு சீனிவாசர் வரவேற்று அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ அவருடைய பசங்களான அச்சுதானந்தாவும் கோபாலரும் ரெண்டு பேருமே சீனிவாசர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. இப்படி சாந்திபூரில் வந்து அவங்கள சந்தித்து திரும்ப தன்னுடைய யாத்திரையை தொடங்குறார். அப்படி தொடர்ந்து வர வழியில் அவங்க ஏகசக்கர தாமில் ஜானவா மாதாஜியும் சந்திக்கிறார். அங்கே பீர்சந்திர பிரபு ரொம்ப அன்போடு சீனிவாசரை வரவேற்று ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கும் போது சீனிவாச ஆச்சாரியர் அபிராம் தாக்கூரர் சந்திக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்னாங்க அபிராம் தாக்கூரோட லீலையும் பீர்சந்திர பிரபுடைய லீலையும் நம்ம கலந்து பேசணும். அபிராம் தாக்கூர் ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு வைஷ்ணவர். அவர் தன்னுடைய கையில் ஜெய்மங்களான ஒரு சாட்டை வச்சுட்டுருப்பார். அந்த சாட்டையை வச்சு யார் அடிக்கிறாரோ யார் தொடர்றாங்களோ அவனுக்கு வந்து கிருஷ்ண பிரேமம் அவங்க உடல் முழுந்து பரவிடும். இப்போ அபிராம் தாக்கூரை சீனிவாசர் தன்னை சந்திக்க வரும்போது தன்னுடைய ஜெய்மங்களாங்கிற சாட்டையிலால் அவரை தொடும்பொழுது சீனிவாசர் அப்படியே மூர்ச்சி அடைஞ்சு கீழே விழுறார். இப்படி தொடர்ந்து ரெண்டு தடவை மூணு தடவை செய்யும்போது அபிராமனுடைய மனைவி மாலினி தேவி வந்து சொல்கிறாங்க, ஐயோ அந்த பையன் சின்ன பையன் அவனை போட்டு இப்படி நீங்கள் சாட்டையால் அடிக்கிறீங்களே உங்களுக்கு கருணியே இல்லையான்னு சொல்கிறாங்க. ஆனால் சீனிவாச ஆச்சாரியர் புரிஞ்சின்றார் அபிராம் தாக்கூருடைய காரணமற்ற கருணி. அவருடைய சாட்டை தன் மேல பட்டதுனாலே அவர் அந்த கௌரவ பிரேமத்தை உணர்றார் சீனிவாச ஆச்சாரியர். இப்படி அபிராம் தாக்கூருடைய காரணமற்ற கருணையை பெற்று அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து வர்றார். அப்படி அவர் பூரி வரும்பொழுது கதாதர பண்டிதர் தன்னுடைய சைத்தன்மாவுடைய லீலையில தன்னுடைய ஸ்மரணத்திலிருந்து அவர் சைத்தன்மாவுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவர் இந்த உலகத்தை விட்டு போயிடுறார். கதாதரருடைய மறைவு தாங்க முடியாத சீனிவாச ஆச்சாரிய கதை எழுதுறார். ஓ, எனக்கு பாகவதம் கத்துன்ற பாக்கியமே இல்லை போல இருக்கு, கதாதரம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கில் அழும்போது கதாதரர் அவரை வழி நடத்துறார். நீ மேலும் கவலைப்பட வேண்டாம், நீ உடனே விருந்தாவனம் போ, அங்கே ரூப கோசாமி சனாதன கோசாமி சந்திச்சு அவங்ககிட்ட இருந்து நீ கத்துடலாம் அப்படின்னு கதாதரர் அவர் வழி நடத்துறார். எப்படி கதாதர பண்டிதருடைய வழிகாட்டுதல் பெல்ல அவர் விருந்தாவனம் யாத்திரை மேற்கொள்றார். எப்படி பல தினங்களாக விருந்தாவனம் யாத்திரை மேற்கொண்டு அவர் பிரயாக வர்றார். பிரயாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரணாசியில் சந்திரசேகர் ஆச்சாரியுடைய வீட்டுக்கு வரார். வர வழியில் சந்திரசேகரோட ஆச்சாரிய வீடு இருக்கு வாரணாசியில், அங்கே சைத்தன்மாபுரம் ரெண்டு மாதங்கள் தங்கியிருந்தார். அப்போ அவருடைய சங்கத்தை எடுத்துன்றார், சீனிவாச அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறறார். அங்கே சந்திரசேகருடைய மூத்த பக்தர் ஒரு சிஷ்யர் அவரை விருந்துக்கு கூப்பிடுறார். அங்கே உணவு அழிச்சு எடுத்துட்டு அவர் அங்கிருந்து திரும்ப தன்னுடைய யாத்திரையை தொடங்குறார். அப்படி அவர் பிரயாகா வந்து அங்கிருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கி மதுரா வரார். இப்படி அவர் பிரயாகாலேருந்து மதுரா வரக்கூடிய சமயத்தில் சனாதன் கோசாமி அவர் சைத்தன்மாவுடைய பிரிவு தாங்க முடியாமல் அவர் தன்னுடைய லீலை முடிச்சுட்டு கோலோக விருந்தாவனம் செல்றார். சனாதன் கோசாமி போன உடனே ரூப கோசாமினால் அவருடைய பிரிவு தாங்க முடியல. சனாதன் கோசாமி இல்லாமல் நான் எப்படி இந்த உலகத்தில் உயிர் வாழப் போறேன் என்று ரூப கோசாமி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அவர் தன்னுடைய சனாதன் கோசாமி மேலே உள்ள பிரியத்தை தன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் வெறுமனே சீனிவாசருக்காக மட்டுமே காத்துட்டு இருந்தார். ஆனால் அவருனாலே முடியல. கடைசியில் என்னாடுன்னா சீனிவாசர் மதுராங்கிற இடத்த மதுராவை அடையும் பொழுது அவருக்கு ஒரு பிராமணரை சந்திக்கிறாங்க. சொல்றார், உனக்கு விஷயம் தெரியாதா, இப்பதான் ரெண்டு மூணு தினங்களா ரூப கோசாமி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு நாலு மாசம் முடி சனாதன் கோசாமி நம்மளை விட்டு பிரிஞ்சார். சனாதன் கோசாமியை பிரிவு தாங்க முடியாம ரூப கோசாமி நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார்னு சொல்லி கேட்ட உடனே சீனிவாசாச்சாரியர் தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாம அங்கேயே மூடிச்சு அடுத்து கீழே விழற. இப்படி தான் வந்து ஒரு பாக்கியமற்றவன், நான் வந்து கதாதர் பண்ணிட்டையும் பாகவதம் கத்துக்க முடியல, ரூப கோசாமி சனாதன் கோசாமியும் கத்துட்டு முடியல, இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்னுடைய மரணம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு மதுராவில் இருக்கும்பொழுது ரூப கோசாமியும் சனாதன் கோசாமி முன்னாடி தோன்றி அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. சீனிவாஸ் ஒன்றும் மனவேதனை அடைய வேண்டாம், நீ சீக்கிரமாகவே விருந்தாவனத்தில் போனால் அங்கே உன்னுடைய வருகைக்காக ஜீவ கோசாமியும் கோபால பட்டரும் காத்துட்டு இருக்காங்க, அவர் உங்களை வழி நடத்துவாங்க, தயவுசெய்து அவங்க வழிகாட்டில் நீ எடுத்துடணும். இதுதான் மகாபிரபு விருப்பம் கூட. ஒருபோதும் மகாபிரபுடைய ஆசீர்வாதமும் விருப்பமும் உனக்கு இல்லாமல் போகாது. எல்லாமே மகாபிரபுடைய விருப்பப்படி தான் நடக்குது. அதனால் நீ தயவுசெய்து சென்று ஜீவ கோசாமியும் கோபால பட்டர் கோசாமியும் சரணடைன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படி அவர் விருந்தாவனத்தில் வந்து ரூப கோசாமியுடைய ராதா கோவிந்த தேவ கோயிலில் தங்கிட்டு அந்த விக்கிரகத்தை தரிசனம் பண்ணி அங்கே இருக்கும்பொழுது அங்கே தரிசனம் செய்கிறதுக்காக ஜீவ கோசாமி வரார். ஜீவ கோசாமி வந்தவுடனே அவருடைய பாத சரணங்களில் சரணடைஞ்சு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ ஜீவ கோசாமியும் அவரை எடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஜீவ கோசாமி வாக்களிக்கிறார், நான் உனக்கு சாஸ்திரங்களை கற்றுத்தரேன், நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஜீவ கோசாமி தன்னுடைய ராதா தாமோதர் கோயில் கூட்டிகிட்டு வரார். ராதா தாமோதர் கோயிலில் வந்துன்னு ரூப கோசாமியோட சமாதி மந்திரில் அங்கே பக்கத்தில் தங்கிட்டு அவர் ஜீவ கோசாமியோட சங்கத்தை எடுத்துன்றார். அப்போ ஜீவ கோசாமி ஒரு நாள் சீனிவாச ஆச்சாரியரை கோபால பட்டர்கிட்ட கூட்டின்னு போறார். கோபால பட்டரும் ரொம்ப அன்போடு அவரை வரவேற்று அவர் தன்னுடைய ராதாராமன் கோயில் கூட்டின்னு போறார். ராதாராமனோட கோயிலில் போனோடனே கோபால பட்டர் ராதாராமன் சீனிவாசரை ஆசீர்வதிக்க சொல்லி வேண்டிக்கிறார். ராதாராமனும் பரிபூர்ணமாக சீனிவாசரை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படி கோபால பட்டர்கிட்ட அவர் தீட்சை வாங்கின்றார். கோபால பட்டர் ஹரிநாமத்தை அவருக்கு அவருடைய காதில் போதிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிநாமத்தவருக்கு தீட்சை கொடுத்து கோபாலர் தன்னுடைய சிஷனை ஏற்றுன்றார். அதுக்கப்புறம் கோபால பட்டர் அவரை ஜீவ கோசாமிட்டு அனுப்பிச்சு சாஸ்திரங்களை கற்றுக்க சொல்லி அவருக்கு வழிகாட்டுறார். இப்படி சீனிவாசாச்சாரியர் ஜீவ கோசாமியுடன் வந்து சாஸ்திரங்களை கற்றுக்க வரும்பொழுது அந்த சமயம் நரோத்தம் தாஸ் தாக்கூரரும் துக்கி கிருஷ்ணதாஸும் வராங்க. இவங்களும் சமகாலத்தவங்க. நரோத்தம் தாஸ் தாக்கூரர் லோகநாத் கோசாமியோட சிஷ்யர், துக்கி கிருஷ்ணதாஸ் ஹிருதய சைத்தன்யாங்கிறவருடைய சிஷ்யர். நரோத்தம் தாஸ் தாக்கூரர் லோகநாத் கோசாமியுடைய வழிகாட்டுதின் பேரில் ஜீவ கோசாமியை வந்து சரணடைகிறார். அதே போல் துக்கி கிருஷ்ணதாஸும் ஜீவ கோசாமிகிட்ட வந்து சாஸ்திரம் கற்றுன்றதுக்காக வராங்க. இப்போ இவங்க மூன்று பேருமே ரொம்ப ஒன்றாக இருந்து ஜீவ கோசாமி எடுத்து சாஸ்திரம் படிச்சுன்றாங்க. இப்போ அந்த சமயம் ஜானவ மாதா ஒரு செய்தி அனுப்புகிறாங்க ஜீவ கோசாமிக்கு, எங்களுக்கு கோசாமியோடைய புஸ்தகங்கள்லாம் வேணும், ஏன்னா வங்காளத்தில் பிரச்சாரம் செய்து எங்களுக்கு நிறைய சாஸ்திரங்கள் தேவை இருக்குது, அதனால் தயவுசெய்து உங்கள் சிஸ்டர்லேயே ரொம்ப விசேஷமான மூன்று நிருபரை அனுப்பிச்சு நீங்கள் இந்த புத்தகங்கள்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு ஜானவ மாதாஜி ரொம்ப அன்போடு வேண்டிக்கிறாங்க. அப்போது ஜீவ கோசாமி இவங்க மூன்று பேருக்கும் சாஸ்திரங்களை கற்பித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு திருநாமத்திற்கும் ஏற்றம் கொடுக்குறார். சீனிவாசரை கூப்பிட்டு, நீ வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப பாண்டித்தியமாக இருக்கணும், உனக்கு ஆச்சாரியங்கிற பட்டத்தை கொடுக்குறேன், இன்னிலேருந்து உன்னுடைய திருநாமம் சீனிவாச ஆச்சாரியன், அதேமாதிரி நரோத்தம் தாஸர் கூப்பிட்டு இன்னொருந்து உனக்கு மகாஷயா நரோத்தம் தாஸ் தாக்கூர் மகாஷயனுடைய திருநாமம் அழைக்கப்படும், துக்கி கிருஷ்ணதாசர் கூப்பிட்டு நீ வந்து ஷாமானந்த் அதாவது ராதை ராதை ராதைக்கு மிகவும் பிரியமானவர். அதாவது ஷாமனுக்கு ஷாமனுக்கு பிரியமான ராதையை திருப்திப்படுத்தினால உன்னுடைய திருநாமத்திலிருந்து ஷாமானந்தின் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க மூன்று பேருக்குமே விசேஷமான திருநாமங்களை கொடுத்து இவங்க மூன்று பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இவங்களை திரும்ப அனுப்புறார். அப்போ இவங்க மூன்று பேர்ட்டும் ஒரு பெரிய மாட்டு வண்டியில் புள்ளக்காட்டில் வந்து நான்கு பெரிய மாடுகளை பூட்டி அதில் ரெண்டு பெரிய காவலர்களையும் நியமித்து கூடவே பத்து காவலாளிகளும் அமைச்சு எண்ணற்ற கிரந்தங்கள் கோசாமிகள் எழுதிய எண்ணற்ற புஸ்தங்களும் அதில் வந்து தயார் பண்ணி அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பட்டு வஸ்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு அந்த புஸ்தங்கள்லாம் பிரம்மாண்டமான வண்டியில் ஏற்றி இவங்க மூணு பேரையும் அமைச்சு வைக்கிறார். சீக்கிரமாகவே இந்த வங்காளத்தில் கொண்டு போய் கொடுங்க, பக்தர்கள்லாம் இந்த புத்தகங்களுக்காக இந்த கிரந்தங்களுக்காக காத்துட்டுருக்காங்க, அவங்களும் இதெல்லாம் பயனடையட்டும்னு சொல்லி ஜீவ கோசாமி அவங்களை ஆசீர்வதித்து அனுப்புறார். அப்போ ரொம்ப இவங்களுக்கு விருந்தாவனத்தை விட்டு பிரிய மனதில்லை, ஆனாலும் அவருடைய கட்டளையின் பேர்லையும் பக்தர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இந்த கிரந்தங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் அவரவருடைய குருவோடைய திருப்தியை பூர்த்தி செய்யறதுக்காகவும் இந்த சாஸ்திரங்களை குறித்து பிரச்சாரம் செய்யறதுக்காகவும் அவங்க இந்த சேவையை ஏற்றுன்றாங்க. முதல் முதல் புத்தக விநியோகத்தை செய்தது இவங்க மூணு பேர் தான். அதில் சீனிவாசாச்சு ரொம்ப விசேஷமாக கருதப்படுறாரு. இப்படி இவங்க மூன்று பேரும் இந்த கிரந்தங்களை எடுத்துகிட்டு பிரயாணத்தை தொடர்றாங்க. பிரயாணத்தை தொடர்ந்து அவங்க வனவிஷ்ணுபுரம் கோபாலபுரங்கிற இடத்துக்கு பக்கத்தில் வனவிஷ்ணுபுரங்கிற இடத்துக்கு வராங்க பெங்காலில். அந்த இடத்துல ராஜா பீர்ஹம்பின்ற ஒரு வாழ்ந்துட்டுருக்கார். அவர்கிட்ட ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் இருந்தது. அவங்க வந்து வழிப்பறி கொள்ளையெல்லாம் செய்யக்கூடியவங்க. இந்த ராஜாவுடைய சபையில் ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஜோசியரும் உண்டு. அவர் வந்து அவருக்கு விசேஷமான தன்னுடைய சக்தியினால் என்னெல்லாம் யூகித்து சொல்ல முடியுமோ அதெல்லாம் ராஜாவுக்கு சொல்லிட்டுருப்பார். அப்போ ஒரு நாள் அந்த ஜோசியை சொல்கிறார், நாளைக்கு நம்ம கிராம வழியாக ஒரு மிக விசேஷமான பொக்கிஷங்கள் பிரயாணமாயிருக்கு, அதை நீங்கள் எடுத்துன்னு வந்தால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறார். ராஜாவும் அந்த பொக்கிஷத்தை நம்ம கைப்பற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பொக்கிஷத்தை எடுத்துன்னு வர சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறார். அப்போ அவங்க எல்லாருமே எண்ணற்ற கொள்ளையர்கள் அந்த காட்டு வழியாக வராங்க. அவங்க பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வண்டி ஒரு பெரிய புல்லக்காட் மாட்டு வண்டி வருது, அதில் நாலு பெரிய பிரம்மாண்டமான மாடுகள் பூட்டப்பட்டிருக்கு, ரெண்டு பெரிய காவலாளிகள் பத்து காவலாளிகளும் கூட இருக்காங்க, மூணு சாதுக்களும் இருக்காங்க. ஆனால் அந்த உள்ள விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அலங்கரிக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்களால் சுத்தப்பட்டிருந்தது. அப்போ இவங்க புரிஞ்சுட்டாங்க, கட்டாயம் இதுக்குள்ளது விலை மதிக்க முடியாத முத்துக்களும் ரத்தனம் பவளங்கள் போன்ற விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் இருக்கணும். இவங்க எப்பயாவது அசரும்போது இது நம்ம ரொம்ப சுலபமாக இவங்ககிட்டருந்து எடுத்துடணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டாங்க. அப்போ அவங்க தூரத்தில் பதுங்கி இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோம், இந்த வனவிஷ்ணுபுரத்துடைய காட்டுப்பகுதியில் வந்தோடனே இவங்க பிரயாண கழிப்பினால அந்த இரவு அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க. பதினைந்து பேரும் பிரயாண கழிப்பில் ரொம்ப அசந்து தூங்கிடுவாங்க. அந்த சமயத்தில் இந்த கொள்ளையர்கள் அந்த வண்டியை கடத்தின்னு வந்துடுறாங்க. கடத்தின்னு வந்து ராஜாட்ட ஒப்படைக்கிறாங்க. ராஜா அந்த பொக்கிஷத்தை திறந்து பார்க்கும்போது அதில் ஃபுல்லாகவே பிரம்மாண்டமான கிரந்தங்கள் இருக்குது. அதில் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்தோன்னே ரூபகோசாமியுடைய கையெழுத்து பிரதியில் கையெழுத்து இடப்பட்டிருக்கு. அந்த ஓலைச்சுவடியை தொட்ட உடனே இந்த ராஜாவுடைய உடம்பு அவ்வளோ ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு அதிர்வை உணர்றார் அவர். அது அவர் இனம் புரியாத ஒரு பிரேமம் ஒருத்த வெளிப்படுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார்னா, நம்ம ஏதோ ஒரு நகைகளை கொள்ளையடிக்கிறோம்னு சொல்லி ஏதோ கிரந்தங்களை கடத்திட்டோமே, எவ்வளோ பெரிய அபராதம் செய்துட்டோம், இவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டோமே சொல்லி இந்த ராஜா ரொம்ப வேதனைப்படுறார். சரி, இது அப்படியே இருக்கட்டும், கொண்டு போய் உள்ளே வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்று இரவு ஒரு ஓய்வு எடுக்கும்பொழுது ரொம்ப மனவேதனை இருக்கா, இந்த பாவத்துக்கு எனக்கு என்ன பிராய்ச்சித்தமாக நடக்க போதுன்னு தெரியலன்னு ரொம்ப வேதனைப்படுறார். அப்போ அன்று இரவே சீனிவாசத்துடைய கனவு அவருடைய கனவுல தோன்றதா சொல்லப்படுது. கவலை வேண்டாம் ராஜா, வெகு சீக்கிரமாக நான் அவனை சந்திப்பேன்னு சொல்கிறார். இப்படி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல இந்த ராஜா இப்படி அந்த புஸ்தக கிரந்தங்களை தன்னுடைய குடோனில் வச்சுட்டு அவர் தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டுருக்கார். காலையில் கண்விழித்து பார்க்கும்போது கிரந்தங்கள்லாம் பறி போனதை உணர்றாங்க. இவங்க மூன்று பேரும் கதறி அழறாங்க. ஏன்னா ரூப கோஸ்வாமிகள் சைத்தன்மா அப்படியே விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக இரவு பகலாக தன்னுடைய சாதனையை வந்து ரொம்ப சிரத்தையாக பண்ணி இந்த கிரந்தங்களை கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப கவனக்குறைவாக அதை தொலைச்சிட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ நரத்தன்தாசாகவும் சாமனத்தும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனி வந்து நம்ம உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இனி நம்ம வங்காள பக்தர்களுக்கு என்ன மற்ற பக்தர்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல போகிறோம், அவங்ககிட்ட எப்படி நம்ம இதை சமாதானப்படுத்துறது, இல்லை நம்ம ஜீவகோஸ்வாமிக்கு என்ன சமாதானம் சொல்ல போகிறோம், ரொம்ப வேதனைப்பட்டுருந்தாங்க. அப்போ ஸ்ரீனிவாசாச்சாரிய சொல்கிறார், நம்ம இனி வேதனைப்பட்டோ இல்லை இது உட்காந்து அழுதுன்றதோ பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய குருவோடைய கட்டளை நம்ம பூர்த்தி செய்யணும். நீங்கள் சீக்கிரமே உங்களுடைய இடத்துக்கு திரும்ப போங்க. லோகநாத் கோஸ்வாமியோட கட்டளை என்னென்னா, நரத்தம் தாஸ் தாக்கூரர் கேத்தூரி கிராமத்தில் போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்யணும், ஷியாமானந்த பண்டிதர் ஒரிசா மாநிலத்தில் போய் பிரச்சாரம் செய்யணுங்கிறது அவங்களுடைய குருவோடைய விருப்பம். அதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து திரும்ப போங்க, நான் எப்படியா இந்த கிரந்தங்களை கண்டுபிடிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசர் உங்களை சமாதானப்படுத்தி அனுப்புறார். இப்படி அவங்க ரெண்டு பேருமே சீனிவாசனுடைய வேண்டுகோள் படி திரும்பவும் அவங்களுடைய கிராமங்களுக்கு போய் பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அப்போ சீனிவாச இந்த கிரந்தங்களை தேடிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே வரார். அப்போது அங்கே ஒரு பிராமணர் அவர் சந்திக்கிறார், கிருஷ்ண வல்லபாங்கிற பிராமணர். அவர் சீனிவாசனுடைய தேஜஸ், அவருடைய தோற்றம், அவருடைய அழகு, அவருடைய அமானுஷ்யமான ஒரு தேஜஸை கண்டு அவர் வியந்து போறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, என்ன வேணும் சொல்லும்போது, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி கிரந்தங்களை தொலைச்சிட்டேன், அதை தேடிட்டு இருக்கேன், சரி அப்போ நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை ராஜாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், ஒருவேளை அவரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடும் சொல்லி சீனிவாசாச்சாரியர் கூட்டின்னு போகிறார். இப்படி அந்த பிராமணருடைய வழிகாட்டுதலில் சீனிவாசாச்சாரியார் ராஜாவை மன்னரை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு போகிறார். அப்போது அந்த அரண்மனையில் அவருடைய அவை புலவர் வியாசாச்சாரியர்னு ஒருத்தர் அந்த ராஜாவுடைய புலவராக இருக்கார். அவர் எப்பவும் பாகவதம் உபன்யாசம் செஞ்சுட்டு இருப்பார் ராஜாவுக்கு. ராஜா பாகவதம் தொடர்ந்து கேட்கறது ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருப்பார். ஆனால் இந்த வியாசாச்சாரிய பாகவதத்தை வர்ணிக்கிறதுல அவ்வளோ ஒரு தேர்ச்சி பெற்றவர் கிடையாது. அப்போ இவர் தினமும் பாகவதம் சொல்லும்பொழுது, ஒரு நாள் அவர் பாகவதம் உச்சரிக்கும் போது சீனிவாசாச்சாரியரை இந்த பிராமணர் அழைச்சிட்டு வந்தார். சீனிவாசாச்சாரியர் இந்த சபையில் வந்த உடனே ராஜா அவரை கண்ட ஒரு தேஜஸில் பூரிச்சு போறார். இப்படி ஒரு அமானுஷ்யமான ஒரு ஒரு விசேஷமான ஒரு பக்தர் ஒரு பாகவதத்துடைய அரண்மனைக்கு வந்து ரொம்ப பாக்கியம் அடைஞ்சதாக கருதுறார். அவரை வரவேற்று அவருக்கு இருக்க ஆசனம் கொடுக்குறார். அவரையும் பாகவதம் கேட்க சொல்றார். இப்படி தொடர்ந்து ரெண்டு மூணு நாட்கள் இந்த பாகவத உபன்யாசம் நடந்துட்டு இருந்தது. சீனிவாசரும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் மன்னர் சீனிவாசருடைய கருத்து கேட்கிறார். அப்போ சீனிவாசாச்சாரியர் சொல்றார், இவருடைய பாகவத உபன்யாசம் ஸ்ரீதர பண்டிதருடைய விளக்கத்துக்கு ஒத்த மாதிரி இல்லை, அதே மாதிரி ஒரு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சாஸ்திரத்தில் உள்ள மாதிரியோ முந்தைய ஆச்சாரியனுடைய விளக்கத்துக்கு தகுந்தார் போல இல்லைன்னு சொல்லி சீனிவாசர் விளக்கம் சொல்றார். அப்போ இந்த வியாசாச்சாரியர் அவர் மேலே ரொம்ப கோபமடைகிறார். ஓ அப்படின்னா நீங்க எங்க கூட தர்க்கம் செய்ய தயாரான்னு கேட்கிறார். இப்படி பேசும்போது சீனிவாசாச்சாரியர் முதல் மறுக்கிறார். ஆனாலும் இவருடைய விளக்கத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு நாள் வியாசாச்சாரியர் ராசலீலைக்கு ராசலீலை பற்றி வர்ணிக்கும் பொழுது சீனிவாசாச்சி குறுக்கிட்டு அதை பற்றி ரொம்ப அற்புதமாக வர்ணிக்கிறார். சீனிவாசாச்சாரியுடைய வர்ணனைகள், அவருடைய அந்த பாகவத ஸ்லோகம் பாடிய அந்த ஓசை, அந்த அந்த எல்லாமே ஒரு தெய்வீகமாக இருந்தது. அதை கேட்ட உடனே மன்னர் ரொம்ப பேரானந்தம் அடைகிறார். இப்படி ஒரு விளக்கத்தை இதுவரைக்கும் அந்த மன்னரோ அந்த சபையில் உள்ளவங்களோ அந்த ஊர் ஜனங்களோ யாருமே கேட்டதில்லை. அப்போ சீனிவாசாச்சாரியுடைய விளக்கம் வியாசாச்சாரியை ஆச்சரியத்தக்க வகையாக இருந்தது. அப்போ தொடர்ந்து வியாசாச்சாரியார் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை தொடுத்தார். அவருக்கு ரெண்டு பேருக்கும் வாதம் ஏற்பட்டது. வெகு சீக்கிரமாக சீனிவாச்சாரியர் தன்னுடைய வாத திறமையினாலும் ஆச்சாரியுடைய கருணையினாலும் ஸ்ரீதர பண்டிதர் போன்ற ஆச்சாரியுடைய கமெண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய தத்துவங்களாலும் ரொம்ப ஈஸியாக அவர் வியாசாச்சாரியை ஜெயிக்கிறார். வியாசர் ஜெயித்தாலும் அந்த பக்தருடைய விளக்கத்தில் சீனிவாசருடைய வர்ணனைகளில் அவர் தன்னை அவர் சந்தோஷம் அடைகிறார், திருப்தி அடைகிறார். இப்படி வியாசாச்சாரியர் மட்டும் இல்லை, அந்த சபையில் இருந்து எல்லாருமே சீனிவாசாச்சாரியர் மேலே முழு திருப்தி அடைகிறாங்க. குறிப்பாக அந்த மன்னர் ரொம்ப திருப்தி அடைகிறார். இவருடைய பாகவத வியாக்கியானத்தை கேட்டு அந்த மன்னர் பேரானந்தம் அடைகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மன்னர் சீனிவாசாச்சாரியுடைய சங்கத்தை எடுத்துன்றார். அவர் வந்து நிறைய பாகவதங்கள் வந்து கேட்குறார். அப்போ ஒரு நாள் மன்னர், நான் உங்களுக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும், உங்கள்கிட்ட இருந்து பாகவதம் கேட்கறதுக்கு நான் ரொம்ப பேரானந்தம் அடைகிறேன், நான் உங்களுக்கு எதாவது உதவி செய்யுமான்னு கேட்குறார். அப்போ சீனிவாசாச்சாரியர் சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் வந்து பிரயாணத்தில் வரும்போது எங்களுடைய கிரந்தங்கள் எல்லாம் இழந்துட்டோம், அதை தான் நான் தேடி வந்திருக்கேன், நீங்கள் கண்டுபிடிக்கிற உதவி செய்யணும். அப்போ ராஜா தன்னுடைய தவறை ஒத்துன்றார். நான் தான் அதை எடுத்து வச்சிருக்கேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த கிரந்தங்கள்லாம் திரும்ப கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அந்த கிரந்தங்களை மட்டும் திரும்ப கொடுக்கல, அவர் சீனிவாசாச்சாரியத்தை தனக்கு தீட்சை கொடுக்குமாறு வேண்டின்றார். அப்போ சீனிவாசாச்சாரியரும் அந்த ராஜாவுக்கு ஹரிநாமத்தை போதிக்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் காதில் ஹரிநாமத்தை ஓதி அவருக்கு தீட்சை கொடுக்குறார். அன்றிலிருந்து அவர் ஹரிச்சந்திரா தாசன்கிற பேரில் அழைக்கப்படுறார். இந்த செய்தி அவர் ஜீவகோஸ்வாமிக்கு தெரிவிக்கிறார். சீனிவாசாச்சாரியர் இந்த மாதிரி கிரந்தங்கள் கிடைத்தது, அந்த வனவிஷ்ணுபுரத்தில் அந்த மன்னர் கிருஷ்ண பக்தியில் ஆர்வமாக இருக்கிறது, கௌடி வைஷ்ணவத்து மேலே ரொம்ப பற்றுதலாக இருக்கிறதும், கௌடி வைஷ்ணவத்தை தழுவிக்க தயாராக இருக்கிறதும் அந்த செய்திகளை அவர் ஜீவகோஸ்வாமிக்கு அனுப்புகிறார். ஜீவகோஸ்வாமியும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அந்த ராஜாவுக்கு திரும்ப அவர் சம்பந்தமாக அவரும் தன்னுடைய கருணையை கொடுக்குறார். அவர் அன்றையிலிருந்து இந்த ராஜா வந்து சைத்தன்யமா அப்படி சேவையில் ஈடுபட்டுனா அவருக்கு சைத்தன்யதாசங்கிற திருநாமத்தையும் கொடுக்கணும்னு ஜீவகோஸ்வாமி வேண்டிக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி சுகக்ஷனா அப்படிங்கிற ராணியும் அவருடைய இளவரசன் துவாய் ஹம்பீர் தாவி ஹம்பீர் அப்படிங்கிறவரும் சீனிவாசருடைய சிஷியராகிறாங்க. அவருடைய மனைவிக்கு சீனிவாசர் என்ன திருநாமம் கொடுத்தாருங்கிறது மேற்கோள் காமிக்கப்படலை. ஆனால் தாவீர் ஹம்பீருக்கு சீனிவாசாச்சியர் கோபாலதாசங்கிற திருநாமத்தை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இந்த மன்னருடைய மனைவி அவருடைய இளவரசன் மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த கிராமமும் அந்த கிராமத்தில் உள்ளவங்க அந்த ஊர்வாசிகள் மன்னருடைய சேவகர்கள் அந்த எல்லாரும் அந்த அந்த நாட்டில் உள்ள அனைவருமே சீனிவாசாச்சாரியர் தன்னுடைய ஆச்சாரியர் எடுத்துட்டு அவர்கிட்ட தீட்சை வாங்கி அவருக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜாய் ஸ்ரீ சீனிவாசாச்சாரியா கி ஜாய். இப்படி அவர் அந்த கிராமத்தில் கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறார். எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் மூழ்கி போடுறாங்க. அந்த வனவிஷ்ணுபுரம் ரொம்ப விசேஷமான இடமா கருதப்படுது. அதுக்கப்புறம் சீனிவாசாச்சாரியுடைய பிரச்சார இடங்களில் அது ஒரு முக்கியமான இடமா கருதப்பட்டது. அந்த ராஜாவும் சீனிவாசாச்சாரியுடைய சங்கத்தினால மிகப்பெரிய உயர்ந்த பாகவத் பக்தராகிறார். அவர் எண்ணற்ற பாடல்களை பகவான் மேல உள்ள பக்தியும் வெளிப்படுத்துகிறார். நிறைய காவியங்களும் பாடல்களையும் எழுதி அவரும் பக்தியில ரொம்ப உன்னதமான நிலை அடைகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த மாதிரி சீனிவாசாச்சாரியர் வனவிஷ்ணுபுரத்தில் இந்த லீலையை பண்ணிட்டு அவர் திரும்பவும் ஜாஜி கிராமத்துக்கு வரார். ஜாஜி கிராமத்தில் வந்து தன்னுடைய அம்மாவை சந்திக்கிறதுக்காக வரார். அப்போ அவர் ஜாஜி கிராமம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் திரும்ப வரும்பொழுது அவர் ஜாஜி கிராமத்தை நெருங்கும்பொழுது அவருக்கு செய்தி கிடைக்குது, விஷ்ணு பிரியா மாதாஜி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு. விஷ்ணு பிரியா மாதாஜியுடைய மறைவு தாங்க முடியாமல் சீனிவாசர் கதறி அழுறார். ஏன்னா சைத்தன்மா அப்படியே மறைவு அவரே தாங்க முடியல. இப்போ விஷ்ணு பிரியா தான் இந்த உலகத்தில் இருந்தால் அவங்களும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னு திரும்பி வேதனைப்படுற. அதுக்கப்புறம் அவர் ஜாஜி கிராமம் தன்னுடைய அம்மாவை சந்திச்சுட்டு அங்கிருந்து பக்கத்தில் ஸ்ரீகாந்தாங்கிற இடத்துல இருக்கிற நரகரி சக்கரவர்த்தி நரகரி சர்க்கார் தாக்கூரை சந்திக்கிறதுக்காக வரார். அங்கே ரகுநந்தன் தாக்கூர்ங்கிற ஆச்சாரியர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நரகரி சர்க்கார் தாக்கூரும் ரகுநந்தன் ஆச்சாரியரும் சீனிவாசர் அன்போடு வரவேற்கிறாங்க, அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ நரகரி சர்க்கார் தாக்கூரை சீனிவாசருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார், நீங்கள் சீக்கிரமாக திருமணம் செய்தணும்னு. இது உங்கள் அம்மாவோடைய விருப்பம், ஏன்னா உங்கள் அம்மா ஒரு உயர்ந்த பக்தை. அவள் என்ன விரும்புகிறான்னா நீங்கள் கல்யாணம் இல்லற வாக்கிலிருந்து பக்தி தொழில் செய்கிறத அவங்க விரும்புகிறாங்க. அதனால அவங்களுடைய கடைசி விருப்பத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு நரகரி சர்க்கார் தாக்கூரர் சீனிவாசரை திருமணம் செய்துக்க சொல்லி வேண்டிக்கிறார். அவரும் தன்னுடைய சீக்ஷாகுருடைய கட்டளை ஏற்றுன்றார். அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து புறப்படும்பொழுது வர வழியில் கதாதாஸ் பண்டிதருங்கிற ஆச்சாரியை சந்திக்கிறார். இவர் சைத்தன்மாப்பிய சகாக்கள் ரொம்ப விசேஷமானவர். அவரும் இவரை ஆசீர்வதிக்கிறார். வெகு சீக்கிரமாகவே சைத்தன்மாப்பிரபு பஞ்சதத்துவங்கள் தரிசனம் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. அது ஆனந்தத்தில் அவர் திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கு வரார். அப்படி அவர் ஜாஜி கிராமிலிருந்து புறப்பட்டு செகண்டி வரும்பொழுது அங்கே கோபால் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆச்சாரியர் வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த கோபால் சக்கரவர்த்தி ஒரு நல்ல பக்தர். அவருடைய பொண்ணு திரௌபதினு ஒரு மாதாஜி இருந்தாங்க. அந்த திரௌபதிங்கிற மாதாஜியை கோபால் சக்கரவர்த்திக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ரகுநந்தன் தாக்கூர் முன்னிலையில் அந்த திருமணம் நடைபெறுது. ரகுநந்தன் தாக்கூரே முன்னாடி வந்து கோபால் சக்கரவர்த்தியின் மகளான திரௌபதியை சீனிவாசாச்சாரியருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபால் சக்கரவர்த்தி சீனிவாசாச்சாரிய புகழ் அறிஞ்சுட்டு அவர்கிட்ட தீட்சை வாங்கி நின்றார். அவருக்கு தீட்சை அளிக்கப்பட்ட உடனே திரௌபதிக்கும் தீட்சை வழங்கப்படுது. அவங்களும் ஈஸ்வரிங்கிற திருநாமத்தில் அளிக்கப்படுறாங்க. இப்படி சீனிவாசாச்சாரியர் திரௌபதின்ற ஈஸ்வரியை தன்னுடைய மனைவியாக கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறார். அதுக்கப்புறம் அந்த கோபால் சக்கரவர்த்தியான தன்னுடைய மாமனாருக்கு ரெண்டு சகோதரர் இருந்தாங்க. அவங்களும் ஷாமதாஸ் ராமச்சந்திர அவங்களும் சீனிவாசாச்சாரியுடைய சிஷ்யர்கள் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி மாதாஜிக்கும் சீனிவாசாச்சாரியருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையனுக்கு ஜீவகோசாமியை தீட்சை கொடுத்து திருநாமம் வழங்குறார். விருந்தாவன வல்லபாங்கிற திருநாமத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இரண்டாவது திருமணம் செய்கிறார். பத்மாவதிங்கிற மாதாஜியை திருமணம் செய்கிறார். இப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், ஏன் சீனிவாசாச்சாரியர் ரெண்டாவது திருமணம் செய்யணும்? அவர் வந்து ஒரு ஆச்சாரியர், முதல் திருமணமே செய்திருக்க வேண்டாமே. சரி, ஒருவேளை சீஷாகுருவை கட்டளையினால் அவர் முதல் திருமணம் செய்திருக்கலாம், ஏன் அவர் ரெண்டாவது திருமணம் செய்கிற கேள்வி எழலாம். சில சமயம் ஆச்சாரிய வைபவங்கள்ல ஆச்சாரிய லீலைகளை வந்து எதுவுமே நம்ம பௌதியமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் இது நித்தியமா செய்யக்கூடியவங்க, அது வந்து அவங்களுடைய ஆன்மீக லோகத்துல நித்தியமான லீலை நடக்கூடியது. சில சமயங்கள் அது ஜட உலகத்திலும் தோன்றதுனால நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. ஸோ இந்த பத்மாவதியை ஏன் அவர் திருமணம் செய்து கொண்டாருக்கு வேறு பல காரணங்களும் சொல்லப்படுது. ஈஸ்வரி மாதாஜிக்கு இருந்த ரெண்டு பசங்களும் சில சமயம் தவறி விடுறாங்க, காலம் அடைகிறாங்க. அது சமயத்துல அவர் வந்து ரெண்டாவது திருமணம் செய்ய சொல்லி அவங்கள வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதனால சீனிவாசாச்சாரியும் சம்மதிக்கிறார். அவர் ரெண்டாவது பத்மாவதிங்கிற மாதாஜியை திருமணம் செய்கிறாங்க. இந்த பத்மாவதி மாதாஜிக்கும் சீனிவாசாச்சாரிக்கும் திருமணம் நடைபெறுது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி மாதாஜிக்கும் சீனிவாசாச்சாரிக்கும் மூன்று பெண் குழந்தைகள் இருக்கு. ஹேமலதா மாதாஜி, கிருஷ்ணப்ரியா, காஞ்சனான்னு சொல்லப்படும் யமுனாங்கிற மூணு பெண் குழந்தைகள். அதுக்கப்புறம் கௌரி பிரியா மாதாஜிக்கும் சீனிவாசாச்சாரியருக்கும் கதி கோவிந்தாங்கிற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து சீனிவாசாச்சாரியுடைய சிஷியர்களாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை அவங்களுடைய விசேஷமான புதல்வர்களாக கருதப்படுறாங்க. அதில் இந்த கதி கோவிந்தான்றவர் இப்பவும் விருந்தாவனத்திலுடைய வம்சம் இருந்துட்டுருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க இன்னும் விருந்தாவனத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய வம்சங்கள் இன்னும் வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கிடையில் இந்த மாதிரி லீலைகள் புரிஞ்சுட்டு இருக்கும்பொழுது அவருடைய சீக்ஷா குருவான் நரகரி சக்கரவர்த்தி இந்த உலகத்தோடு லீலையை முடிச்சு போகிறார். அதிலும் சீனிவாசாச்சாரியர் கலந்துட்டு அவருடைய இறுதிச் சடங்குகளை கலந்துன்றார். அதுக்கப்புறம் அவர் எண்ணற்ற சிஷ்யர்கள் அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டுறாங்க. அதில் ரொம்ப விசேஷமானவங்களாக சொல்லப்படுறவர் ராமச்சந்திர கவிராஜ். இந்த ராமச்சந்திர கவிராஜ் ரொம்ப சீனிவாசாச்சாரியுடைய சிஷ்யர்கள் ரொம்ப விசேஷமானவர். அவர் ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணர் பக்தியில் கவிதைகளும் பாடல்களும் எழுதக்கூடியவர். அவருடைய சகோதரன் கோவிந்த கவிராஜர், ராமச்சந்திர கவிராஜ், கோவிந்தர் கவிராஜர், இவங்க ரெண்டு பேருமே சீனிவாசாச்சாரியுடைய சிஷ்யர்கள் ரொம்ப பிரதானமானவங்களாக கருதப்படுறாங்க. அவங்களும் சீனிவாசாச்சாரிய ஸ்வீகாரம் பண்ணின்றார், ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் இவருடைய மகளான ஹேமலதாங்கிற மாதாஜி ஒரு மிகப்பெரிய வைஷ்ணவியா ஆச்சாரியராக திகழ்கிறாங்க. ஹேமலதா தாக்கூராயின்னு சொல்லிட்டு அவங்களும் தீட்சை வழங்குறாங்க. அவருடைய சிஷியர்களில் யதுநந்தன தாக்கூர் ரொம்ப விசேஷமானவர். அதுக்கப்புறம் அவர் இந்த தீட்சை நிகழ்ச்சியெலாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பிருந்தாவனம் திரும்புகிறார். பிருந்தாவனத்தில் வந்து அங்கே கோசாமிகளுடைய கோயிலெல்லாம் தரிசிக்கிறார், அங்கே பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். அங்கே சில காலம் தங்கிட்டு சீனிவாச ஆச்சாரியர் திரும்பவும் விஷ்ணுபுரத்துக்கு வரார். விஷ்ணுபுரத்தில் வந்தோடனே அந்த ராஜா மற்ற அவருடைய சகாக்கள் எல்லாமே அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. எப்போ அந்த ராஜா வந்து சீனிவாசாச்சாரியோட தீட்சை வாங்கிட்டாரோ அப்போ அவருடைய குருவோடைய கட்டளை இல்லாமல் அவர் எதுவுமே செய்யறதில்லை. எது எடுத்தால் அரசியல் விவகாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சீனிவாசாச்சாரியோட வழிகாட்டுதன்படி அவர் நடத்திட்டு வந்தார். அதனால அந்த நாடே வந்து ரொம்ப விசேஷமா கிருஷ்ண வைஷ்ணவ கௌடி வைஷ்ணவத்தில் ரொம்ப விசேஷமா திகழ்ந்தது சீனிவாசாச்சாரியோட வழிகாட்டுதலால. இப்படி வனவிஷ்ணுபுரத்தில் கொஞ்ச நாள் தங்கி அதோடைய புகழை சீனிவாசாச்சாரியர் பார்ப்பின்னு வந்தார். இப்படி சீனிவாசாச்சாரியர் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் செல்றாரோ அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவருக்கெல்லாம் கௌரவ பிரேமத்தை கொடுத்துன்னு வந்தார். அவருடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தினசரி நடவடிக்கைகளும் ரொம்ப விசேஷமாக இருந்தது. அவர் தினமும் காலையில் 10 மணி வரைக்கும் சாஸ்திரங்களை குறித்து சாஸ்திரங்களை படிக்கிறது, அது குறித்து விவாதம் செய்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். 10 மணிக்கு மேலே மதியம் 2 மணி வரைக்கும் ஹரிநாமத்தை ஓதுவார். அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய பக்தர்களோட ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நைட்டு தன்னுடைய சிஷியர்களோட கிருஷ்ண கதா போன்ற மிக விசேஷமான லீலைகளை பற்றி விவாதிப்பார். இப்படி அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய சிஷியர்களை ரொம்ப அற்புதமாக வழிநடத்து மட்டும் இல்லை, அவர் ஒரு உதாரண புருஷோத்தம உதாரண புருஷராக வாழ்ந்து காமிச்சிருக்கார். அவருடைய இலக்கிய படைப்புகள்னு பார்த்தா அவர் வந்து ரொம்ப அஞ்சு பாடல்கள் ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் கோசாமி அஷ்டகம் சத்கோசாமி அஷ்டகங்கிறதும் சீனிவாசாச்சாரியால் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாகவதத்தில் 4 முக்கியமான பிரதாத்தமான சத ஸ்லோகங்களுக்கும் இவர் கமெண்ட்ரி கொடுத்துருக்கார். இது அவருடைய படிப்பில் ரொம்ப விசேஷமானது. இப்படி சீனிவாசாச்சாரியர் இந்த உலகத்தில் இருந்தப்போ அவர் அவருடைய பக்தி அவருடைய பிரேமம் அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவங்களுக்கு எல்லாமே கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவரும் நரத்தம்தாஸ் தாக்கரூரும் ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லலாம். ஏன்னா நரத்தம்தாஸ் தாக்கரூரும் சைத்தன்மாவுக்கு மேலே தூய்மையான அன்புள்ளவர், சீனிவாசாச்சாரியும் சைத்தன்மாவுக்கு மேலே தூய்மையான அன்புள்ளவர். அவங்க உடல் தான் வேறையே தவிர அவங்க ஆத்மாவுடைய மனதெல்லாம் ஒன்றாக இருந்தது. அந்தளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அதனால தான் நரத்தம்தாஸ் தாக்கரூர் தன்னுடைய பாடலில் பாடுறார், தயா கோரோ ஸ்ரீ ஆச்சாரியா பிரபு ஸ்ரீனிவாஸ் ஓ ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா என் மேலே தயா காமிங்க அப்படின்னு பாடுறார். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியரோட இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவர் நரத்தம்தாஸ் அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னுடைய சிஷியரான ராமச்சந்திர கவிராஜர் எப்பவுமே நரத்தம்தாஸ் தாக்கர் கூட இருக்க சொல்லி அனுப்புறார். அதனால தான் நரத்தம்தாஸ் பாடுறார், ராமச்சந்திர சங்கமாக நரத்தமதாஸ் ராமச்சந்திரோடைய சங்கம் எனக்கு எப்பவுமே வேணும்னு வேண்டார். எப்படி சீனிவாச ஆச்சாரியருடைய வேண்டுகோளால நரத்தம்தாஸ் தாக்கூர் கூட ராமச்சந்திர கவிராஜ் இருக்கிறார். இந்த மாதிரி அற்புதங்களும் லீலைகளும் அவங்க பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு சமயம் நரத்தம்தாஸ் தாக்கூரர் கேத்துரி கிராமத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா ஏற்படுத்துறார். அதாவது சைத்தன்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் முதல் கௌரவபூர்ணிமா உற்சவம், சைத்தன்மாவுடைய அவதார தினத்தை வந்து ரொம்ப விசேஷ அளவுல ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப விசேஷமா ரொம்ப என்ன சொல்றதுன்னா அற்புதமா கொண்டாடுறதுக்கு நரத்தம்தாஸ் தாக்கூரர் தீர்மானம் செய்திருந்தார். அப்போ எல்லா பக்தருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். அப்போ சீனிவாசாச்சாரியரும் ரொம்ப அன்போடு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ சீனிவாசாச்சாரியரும் நரத்தம்தாஸ் அவருடைய கேதுரி உற்சவத்தை கலந்துக்கிறதுக்காக வரார். நரத்தம்தாஸ் தாக்கரோடைய கருணையினால கேத்துரி கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்கப்பட்டது. அவருடைய சகோதரர் சந்தோஷ் தத்தான்றவர் நரத்தம்தாஸ் அவருடைய தீட்சை வாங்கின்றார். அப்போது அவரே முன்னின்று இந்த பிரம்மாண்டமான உற்சவத்தை ஏற்பாடு செய்ததுக்காக எண்ணற்ற சேவகர்களை ஏற்பாடு செய்திருந்தார். அப்போ இந்த கேத்தூரி திருவிழா ரொம்ப விசேஷமாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஜானவ மாதா, விருந்தாவன் தாஸ் தாக்கூரர், பீட்சந்திர பிரபு, அபிராம் தாக்கூரர், சைத்தன்யமா அப்படியே மறைவுக்கு அப்புறம் மீதமுள்ள எல்லா முக்கியமான ஆச்சாரியர்களும் எல்லாருமே அங்கே அந்த கேத்தூரி உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடினாங்க. அப்போ ஜானவ மாதாவே தன்னுடைய சொந்த கரங்களால் தெய்வீகமான அந்த திருக்கரங்களால் பிரசாதம் தயார் பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் உணவளித்தாங்க. அது ரொம்ப விசேஷமாக கருதப்பட்டது. அப்போ எல்லா பக்தர்களும் அங்கே ரொம்ப பேரானந்தம் அடைஞ்சாங்க. தினமும் கீர்த்தனம் பிரசாதம் இப்படி ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் மூழ்கி போயிருந்தாங்க. அப்போது நரத்தம்தாஸ் தாக்கூர் அங்கே 6 விக்கிரகங்களை பயிற்சி செய்கிறார். அது சீனிவாசாச்சாரியர் கையில் பயிற்சி செய்யும்படி அவரோட அன்போடு வேண்டுகின்றார். அப்போ நரத்தம்தாசருடைய வேண்டுகோளால் சீனிவாசாச்சாரியர் கௌரங்கா வல்லபா காந்தா விரஜமோகனா ஸ்ரீகிருஷ்ணா ராதா காந்தா ராதா ரமணாங்கிற 6 விக்கிரகங்களை பயிற்சி பண்ணுறார். அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான கீர்த்தனம் ஏற்படுது. அந்த கீர்த்தனம் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இரவு பகலாக பக்தர்கள் தங்களுடைய கவலையெல்லாம் மறந்து தங்களுடைய எல்லா விதமான வெளி உணர்வுகளையும் மறந்து அந்த கீர்த்தனத்தில் மூழ்கி போகிறாங்க. அந்த சமயத்தில் நரத்தம்தாஸ் தாக்கூர் கீர்த்தனத்தை முன்னிட்டு நடத்துகிறார். நரத்தம்தாஸ் தாக்கூருடைய குரல் அவருடைய பக்தி அவருடைய பிரேமம் எல்லாம் கலந்து அந்த கீர்த்தனத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்பட்டது. அந்த கீர்த்தனம் ரொம்ப உச்சக்கட்ட நிலை அடையும் பொழுது நரத்தம் தாசருடைய தூய்மையினாலும் சீனிவாசாச்சாரியுடைய தூய்மையினாலும் ஜானமாதா போன்ற மிக உன்னதமான பக்தர்கள் சேர்ந்து கீர்த்தனம் செய்யும் பொழுது சைத்தன் மகாபிரபு அங்கே தோன்றார். சைத்தன் மகாபிரபு மட்டும் இல்லை, சைத்தன் மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், கதாதர் பண்டிட், ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஆறு கோஸ்வாமிகள், எல்லாரும் எல்லாரும் அங்கே யாரெல்லாம் இந்த லீலையை முடிச்சுட்டு போனாங்களோ எல்லா பக்தர்களும் எல்லா வைஷ்ணவரும் அங்கே தோன்றாங்க. இது எல்லாரும் அந்த கீர்த்தனத்தில் கலந்துட்டு அவங்க ஹரிநாமத்தை உரத்த குரலில் வச்சிருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்படி கீர்த்தனம் ரொம்ப உச்சக்கட்ட நிலையில் போயிட்டு இருந்தது. எல்லா வைஷ்ணவர்களும் ரொம்ப ஆனந்தமாக அடைஞ்சாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நரத்தம் தாசரத்தின் கீர்த்தத்தில் கீர்த்தனத்தை முடிக்கக்கூடிய தருவாயில் பஞ்சதத்துவங்கள், கோஸ்வாமி எல்லாம் ஒரு ஒருத்தராக மறைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கீர்த்தனம் அப்படியே முடிய தருவாயில் எல்லாருமே தன்னுடைய எக்ஸ்டர்னல் கான்சியஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க புரிஞ்சிருந்தாங்க, இப்போ நம்ம இருந்தது இந்த உலகத்திலே இல்லை, ஜட உலகத்திலே இல்லை, நம்ம வந்து சைத்தன்யமா அப்படிய கோலோக விருந்தாவனத்தில் இருந்த ஒரு ஒரு ஃபீலிங் அவங்கெல்லாம் உணர்ந்தாங்க. இப்படி அந்த உற்சவம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டது எல்லா பக்தர்களாலும். அதில் சீனிவாசாச்சாரிய முக்கியமான பங்கு வச்சுட்டு இருந்தார். இப்படி சீனிவாசாச்சாரிய மகிமையில் சொல்லிகிட்டே போகலாம். அவர் சில சமயங்களில் மானசீகமாக பகவானை பூஜிப்பார். சீனிவாசாச்சாரியர் மானசீகமாக எப்பவுமே கிருஷ்ணோட லீலைகளையும் அவருடைய சைத்தன்மா லீலைகளையும் நெண்ணி அவங்கள பூஜை செஞ்சு அவங்கள ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். அவர் எப்பவுமே ரகானுக பக்தியில் உன்னதமான நிலையில் இருந்தார். ரகானு பக்தினா கோபிகளுடைய பாவனையில் உண்மையில் சொல்லப்போனால் நம்ம ஆச்சாரியர் எல்லாமே மஞ்சிரிகளாக சொல்லப்படுறாங்க. சீனிவாசாச்சாரியர் மணி மஞ்சிரின்னு சொல்லப்படுறாங்க. கோபிகளுடைய முக்கியமான சேவையில் ஈடுபடக்கூடியவங்க. ஸோ சீனிவாசாச்சாரியர் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்திலே வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் சீனிவாசாச்சாரியர் தன்னுடைய தியானத்தில், தன்னுடைய மானசீக பூஜையில் கிருஷ்ணரும் ராதையும் ஹோலி லீலை கொண்டாடுறதை பார்த்துட்டு இருக்கார். கிருஷ்ணர் ஒரு பக்கம் இருக்காங்க, அவருடைய கோபர்கள்லாம் ஒரு பக்கம், ராதை ஒரு பக்கம், அவங்களுடைய சைகைகள்லாம் ஒரு பக்கம், ஹோலி விதவிதமான கலர்களை எடுத்துட்டு அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசி அந்த ஹோலி விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அப்போ கோபிகள்லாம் இந்த மணிமஞ்சிரி கூப்பிட்றாங்க, ஏய் நீ என் சைடு இருக்கணும், எங்கள் சைடு இருக்கணும், நம்ம சாமக்கு எதிராக இருக்கணும், அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு இந்த மணிமஞ்சிரியும் கோபிகள்லாம் சேர்ந்து கிருஷ்ணர் கூட இந்த ஹோலி சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது நிறைய வண்ண வண்ண கலரில் எடுத்து ஒருத்தர் மேலே ஊற்றி பூசி பூசிட்டு அந்த சண்டை நடக்கும்போது அப்படியே அந்த ஸ்மரணத்திற்குரிய சீனிவாசர் திடீர்னு தன்னுடைய ஸ்மரணம் கலையுது. அப்போ அந்த ஸ்மரணத்திலிருந்து அந்த மானசீகமான பூஜையிலிருந்து கலைஞ்சு தன்னுடைய கண் விழிச்சு பார்க்கும்போது சீனிவாசருடைய உடலெல்லாம் வந்து வானவில் போன்ற கலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் ரொம்ப திகச்சுப்படுறார். நான் அது வந்து என்னுடைய மானசீக பூஜை தான் சந்தித்தேன், ஒருவேளை நான் அந்த லீலையிலே பங்கெடுத்துட்டேன்னு சீனிவாசாச்சாரியர் ஆச்சரியம் அடைந்தார். ஜாய் ஸ்ரீ சீனிவாசாச்சாரியாக்கி ஜாய். அவருடைய மானசீக பூஜையினால் அவர் அந்த இடத்துல இருந்திருக்கார். இப்படி தன் மானசீகமாக அவர் வந்து எப்போவுமே ராதாகிருஷ்ணர் தன்னுடைய மனதில் நினைச்சுட்டு அவருடைய இழைகளையும் மரணத்திலையும் இருப்பார். அதே மாதிரி ஒரு சமயம் சீனிவாசாச்சாரியர் மானசீகமாக சைத்தன்ய மகாபிரபுவுக்கு விருந்து படைக்கிறார், ஆரத்தி செய்கிறார், ஒரு பிரம்மாண்டமான ஆரத்தி பண்ணுறார். அவர் வந்து ரொம்ப விசேஷமான மலர்களால் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மாலை அனுபவிக்கிறார். ரொம்ப விசேஷமான மலர்கள், ரொம்ப அருமையான வாசனை வீசக்கூடிய மலர்கள். அந்த மலர்கள்லாம் இந்த பூவலோகத்தில் கிடைக்குமானே சொல்ல முடியாது. அவ்வளோப்பட்ட ஒரு விசேஷமான மலர்களை சேகரித்து அது மாலையாக தொடுத்து அது சைத்தன் மகாபிரபுவுக்கு அர்ப்பணிக்கிறத வந்து தன்னுடைய மானசீக பூஜையில் சீனிவாசாச்சாரியர் பண்ணிட்டு இருக்கார். அவர் தன்னுடைய மானசீக பூஜை முடிஞ்சவுடனே அந்த கார்லண்ட் தன்னுடைய கழுத்தில் இருக்கிறத பார்த்தார். சைத்தன்ய மகாபிரபுவுடைய பூஜையில் திருப்தி அடைஞ்சு அந்த கார்லண்டை திருப்பும் மகாபிரசாதமாக அவர் கொடுத்துட்றார். அப்போது அவர் அந்த கார்லண்டை ரொம்ப அன்போடு அது ஹானர் மரியாதை பண்ணுறார். ஜாய் ஸ்ரீ சீனிவாசாச்சாரியாக்கி ஜாய். இந்த மாதிரி யார் தான் வதிக்க முடியும் இந்த மாதிரி ஆச்சாரியோட லீலைகளை? ரொம்ப ரொம்ப விசேஷமானது, ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. வெறுமனே சைத்தன்ய மகாபிரபு சகாக்களுடைய லீலைகளை கேட்கறதுனாலையோ இல்லை படிக்கிறதுனாலையோ இல்லை அதை பற்றி கலந்து பேசிக்கிறதுனாலையோ நம்முடைய அன்பத்தங்களாம் தூய்மை அடைஞ்சு நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தன்ய மகாபிரபு மேலே தூய்மையான பிரேமம் கிடைக்கும். அதுக்கு வந்து நமக்கு நம்ம சீனிவாச ஆச்சாரியர் போன்ற ஆச்சாரியருக்கு ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அவங்களுடைய காரணமற்ற கருணையினால தான் ஏதோ ஓரளவுக்காக ஹரிநாமத்தை உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இன்று நம்ம எல்லாரும் சீனிவாசாருடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். மேலும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற்றம் இருந்து சைத்தன்ய மகாபிரபு நாமங்களை தொடர்ந்து உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெறணுங்கிறது நம்மளுடைய லட்சியமாக இருக்குது. அதற்கு சீனிவாசாச்சாரியுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நம்ம எல்லாருமே ஒருக்கா கூடி சீனிவாசாச்சாரியுடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். இன்றைய அவருடைய மறைவு தினங்கிறனால கட்டாயம் அவருடைய கருணை நமக்கு இருக்குது. நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சீனிவாசாச்சாரியா கி, ஜெய் ஸ்ரீ குருங்க மகாபிரபு கி, ஜெய் ஸ்ரீ லபு.